உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
வணக்கம் நேயர்களே, நம்ம நிறைய மருத்துவ நிகழ்ச்சிகள் வழங்கிட்டு வரோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது. நிறைய தலைப்புல நிறைய மருத்துவர்கள் வந்து நம்ம கிட்ட அவங்களுடைய மேலான ஆலோசனைகளை வந்து வழங்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்சி கிளினிக்ஸ் அதோட சேர்மன் அறுவை சிகிச்சை நிபுணர் PS ராஜன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த லேப்ராஸ்கோபி எண்டாஸ்கோபி பத்தி விரிவா பேசலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்ங்க. இப்போ ஆக்சுவலா மேடம் சொன்ன மாதிரி எல்சி கிளினிக்ஸ் எண்டோஸ்கோபிக் லேப்ரோஸ்கோபிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது எண்டோஸ்கோபி மற்றும் லேப்ரோஸ்கோபி இந்த ரெண்டு துறையிலையும் நம்ம உடம்புல என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம தெளிவாக பேசிக்கலாம். ஸோ எண்டோஸ்கோபிங்கிறது வந்து வாய் வழியா ஒரு மெல்லிய ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அந்த டிப்ல கேமரா இருக்கும். ஸோ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடிலாம் வந்து உணவு குழாய் இறைப்பை சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகள் இருந்தாலுமே நம்ம அது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க கூட முடியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவு கொடுத்து எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ வியாதி ரொம்ப முற்றிய நிலைமையில தான் நம்ம வந்து அது கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்படி இல்லை, ஒரு எண்டோஸ்கோபி மூலமாக வாய் வழியாக பண்ணுறப்போ மேக்னிஃபிகேஷனில் உணவுக்குள்ள இறப்பையில் ஒரு சின்ன புண்ணு இருந்தாலுமே தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ அந்த எண்டோஸ்கோப் மூலமாகவே அந்த புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணு சத டெஸ்ட் எடுத்து இது என்ன மாதிரி புண்ணுன்னு பார்க்க முடியும். ஸோ இதை யார் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு எரியுதும்பாங்க, முழுங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்கும்பாங்க, சம்டைம் வந்து வயிற்றுல கபப்பண்ணி எரியுதும்பாங்க, இல்லை வயிற்று வலி இருக்கும்பாங்க, இல்லை சாப்பிட்டு கொஞ்சத்தில் வாந்தி வருதுங்கும்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருந்தாலே நாம் வந்து உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ட்ரபுள் இருக்கும் உள்ள, அந்த ட்ரபுள் என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்லது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கிறதுனா இந்த மாதிரி எண்டோஸ்கோபி. மக்கள் மத்தியில் எண்டோஸ்கோபின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட டெஸ்ட்டே கிடையாது. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 1 நிமிஷம் கூட ஆகாது. வாயில் பார்த்தீங்கன்னா லைட்டை ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தொண்டையிலும் மத மதப்பாக இருக்கும், அவ்வளோதான். எண்டோஸ்கோபி வாய் வழியே பண்ணுறப்போ பேஷண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக உணவு குழாய் இறைப்பை உள்ள ஏதாச்சும் புண்ணு இருக்கா கட்டி இருக்கா எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இந்த மாதிரி பண்ணுறப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கேன்சர் கூடிய அறிகுறிகள் கூட உள்ளே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து மருந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து நம்ம எண்டோஸ்கோப்லாம் பண்ணலாம். இதே மாதிரி பெரியவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா மோஷன் போகலாம்பாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு, 1 மாதமாக மோஷன் போகலை, இல்லாட்டி அடிக்கடி மோஷன் போயிட்டுருக்கு, இல்லை மோஷன் போகிறப்போ வந்து பிளட்டு வருது அந்த மாதிரி, இல்லாட்டி மோஷன் போகிறப்போ கொஞ்சம் சத மாதிரி வெளியே வருதுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம வந்து இது எப்போவுமே பைல்ஸ் தான் இல்லை வெடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காம ஆசன வழியாக ஒரு எண்டோஸ்கோப் பண்ணோம்னா உள்ள பெருங்குடல் ஃபுல்லாக தரவாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம்னா இப்போ 100 பேருக்கு வந்து மோஷன் போகிறப்போ ரத்தம் வருது அப்படின்னா அதில் ஒரு 10-15 பேருக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பெருங்குடல் உள்ள வந்து கட்டி இருக்கலாம். நல்லா இருக்கிற நபர், நல்லா மோஷன் போயிட்டு இருக்கு, நார்மலாக போயிட்டு இருக்க நபர் ஏன் சடனாக இந்த மாதிரி 1 மாதத்துல வந்து ட்ரபுள் மாறுது, ஏன் தொந்தரவு வருது, கண்டிப்பாக உள்ள ஒரு காரணம் இருக்கும். மலக்குடலில் ஏதாச்சும் ஒரு கட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஆரம்ப அறிகுறி வந்து மோஷன் போகிறப்ப பிளட் வரலாம். இதே வந்து இது வெறும் பைல்ஸ் தான் அப்படின்னு சிஸ்மோ ஒரு ஆயின்மெண்ட் போடுறது டிலே பண்ணுறது, அப்போ என்ன ஆகும்னா அந்த குடல் வந்து கட்டி பெருசாக வரும். கட்டி பெருசாகி மலக்குடலே டோட்டலாக பிளாக் பண்ணிடும். டோட்டலாக பிளாக் பண்ணிடுச்சுன்னா சுத்தம் மோஷனே வராது. சம்டைம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் பேஷண்ட்ஸ் ரொம்ப லேட் ஸ்டேஜில் டோட்டலாக குடல் அடைப்போடு வருவாங்க, குடல் அடைப்போட வயிறுலாம் வீங்கி வருவாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பெருங்குடலில் கட்டி இருக்கும், கட்டி டோட்டலாக அந்த பாதையை அடைச்சிட்ருக்கோம். இந்த நம்பர் வந்து கொஞ்சம் 2-3 மாதம் முன்னாடி வந்திருந்தாருன்னா அப்போவே இந்த எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தோம்னா மலக்குடலில் என்ன கட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த கட்டிக்குரிய சத டெஸ்ட் எடுத்து அது என்ன கேன்சரா ஆர்டினரி கட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய முறையான ஒரு வைத்தியத்தை நம்ம கொடுத்துருந்தோம்னா க்யூரே பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நான் சொல்கிற மாதிரி எண்டோஸ்கோப்பின்னு என்னென்னங்க, உணவுக்குள்ள இறப்பை மூலமாக என்னென்ன வியாதி வருதோ அதெல்லாம் வாய் வழியை எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கலாம். இல்லை மலக்குடல் அதாவது ஆசன வழியை என்னென்ன ட்ரபுள் வருதோ அதெல்லாம் வந்து மோஷன் போகிற வழியை எண்டோஸ்கோப் பண்ணி பெருங்குடல் ஃபுல்லாக தரவை செக் பண்ணலாம். இது ரெண்டுமே நம்ம எண்டோஸ்கோப் மூலம் பார்க்கக்கூடியது. இன்னொன்று முக்கியமான எண்டோஸ்கோப்பின்னு பார்த்தீங்கன்னா ERCP. அது என்ன ERCP? அதாவது சில பேருக்கு வந்து மஞ்சக்காமலை வரும். மக்கள் மதியில் மஞ்சக்காமலைன்னா எப்போவுமே வந்து நாட்டு வைத்தியம், கீழநெல் வைத்தியம் அப்படிலாம் பண்ணிக்குவாங்க, ரொம்ப டிலே பண்ணிக்குவாங்க. பட் மஞ்சக்காமலை ஏன் வருது, சடனாக ஏன் வருது அப்படின்னா வயிற்றுல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ மஞ்சக்காமலை 100 பேருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 50 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிருமினால் மஞ்சக்காமலை வரும். இதே ஒரு 50 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிருமி இருக்காது, ஆனால் பித்தம் போகிற பாதையில் ஒரு அடப்பு இருக்கும். ஈரலில் உற்பத்தி ஆகிற பித்த நீர் அந்த பாதை வழியாக குடலுக்கு வரணும். அந்த சின்ன பாதையில் ஏதாச்சும் ஒரு அடப்பு இருந்ததுன்னா அந்த பித்த நீர் கீழே குடலுக்கு வர முடியாது. அப்போ என்ன ஆகும், காமலை வந்துடும். அந்த அடப்பு எதனால் வருது ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். சண்டே ஒரு சின்ன கல் பிளாக்காக இருக்கும் அந்த பித்தம் போகிற பாதையில், அந்த கல் பிளாக்காக இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் எண்டோஸ்கோபி மூலமாக அந்த அடப்பட்ட கல்லை நீக்கணும்னா அடுத்த நிமிஷமே ஜாண்டிஸ் க்யூர், மஞ்சக்காமலை க்யூர், அவ்வளோதான். இதே சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல பித்தம் போகிற பாதையில் ஒரு கட்டி ஃபார்மாக இருக்கும், அந்த கட்டி வந்து டோட்டலாக பித்தம் போகிற பாதையை அடைச்சிருக்கும், அதனால காமலை இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து எந்த டெஸ்ட்டும் பண்ணிக்கல, எந்த ஸ்கேனும் பண்ணிக்கல, காமலை வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டாக 2-3 மாதம் கீழான லீ நாட்டு வைத்தியம்னு பண்ணுறாருன்னா, ஒருவேளை 3 மாதம் கழிச்சு ஸ்கேன் வர்றாருன்னா அந்த சின்ன கட்டிங்கிறது என்ன இருக்குன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்து சுற்றி எல்லா கட்டியும் ஒட்டி மற்ற பக்கம்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அதாவது நம்ம வைத்தியம் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு வருவார். இதே காமலை வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அது என்ன காரணத்தினால காமலை வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த ஸ்டேஜில் நம்ம வைத்தியம் பண்ணோம்னா பேஷண்ட்ஸ் டோட்டலாக க்யூர் ஆக முடியும். ஸோ என்னென்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு அறிகுறி மக்களுக்கு வரப்போ அந்த அறிகுறியை உதாசீனப்படுத்தாமல் முறையான டெஸ்ட்டை பண்ணிட்டோம்னா வியாதியை கரெக்டான ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா பேஷண்ட்ஸ் நம்ம க்யூர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நம்ம எண்டோஸ்கோபி. இதே சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக பார்க்குறோம், உணவுக்குள்ளையில் கேன்சர் வந்திருக்கும் இல்லை இறப்பையில் கேன்சர் வந்திருக்கும், ரொம்ப லேட் ஸ்டேஜில் வந்திருப்பாங்க. அதனால் என்ன ஆகுனா உணவுக்குள்ளே கேன்சர்னால அவங்களால சாப்பிடக்கூட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு நம்ம வந்து வியாதியை குணப்படுத்த முடியாட்டி கூட அட்லீஸ்ட் எண்டோஸ்கோபி மூலமாக உள்ள அந்த பாதை வழியாகவே ஒரு மெட்டல் ஸ்டென்ட் வைக்கலாம். மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா பேஷண்ட்ஸ் எப்போ மாதிரி அவங்களால சாப்பிட முடியும், அந்த கேன்சர் உள்ளே இருந்தாலுமே எப்போ மாதிரி சாப்பிட முடியும். இன்னும் நான் பல பேரை ஜிஹெச்ல பார்த்துருக்கேன் பெரியாஸ்பத்திரியில், டோட்டலாக பாதை அடைச்சிருக்கும் கட்டி, அவங்களால சாப்பிட முடியாது, வியாதி க்யூர் பண்ண முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, வாய்வழி எச்சு கூட பார்த்தீங்கன்னா உள்ளே முழுங்க முடியாது, எச்சு கூட வெளியே ஒழுகிட்டு இருக்கும். சில பேர் முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வயிற்றில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு டியூப் வச்சு அந்த டியூப் வழியாக நீர் பால் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வேண்டியதில்லை. உணவுக்குள்ளையில் அடப்பு இருக்குன்னா எண்டோஸ்கோப் மூலமாக மெட்டல் ஸ்டெண்ட் வச்சு பேஷண்ட் எப்போ மாதிரி சாப்பிட்லாம், இறப்பையில் அடப்பு இருக்கா அங்கேயே ஒரு மெட்டல் ஸ்டெண்ட் வச்சுக்கலாம், மலக்குடல் அடப்பு இருக்கா மோஷன் பரவாயில்லையா ஒரு மெட்டல் ஸ்டெண்ட் வச்சோம்னா மோஷன் ஃப்ரீயாக கீழே போகும். இதெல்லாம் யாருக்குன்னா பேஷண்ட் முத்திய ஸ்டேஜில் வர்றாங்க, கேன்சர் முத்திய ஸ்டேஜில் வர்றாங்க, நம்ம ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ண முடியாது, ஆனால் அட்லீஸ்ட் வந்து ஒரு குவாலிட்டியான லைஃபோட அவங்க இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் எண்டோஸ்கோப்பியில் சாத்தியமாகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப்பியில் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட், அதாவது ஒன்று நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு எண்டோஸ்கோப்பி யூஸ் ஆகுது, அதே மாதிரி சில இடங்களில் வைத்தியம் பண்ணுறதுக்கும் எண்டோஸ்கோப்பி யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து எண்டோஸ்கோப்பி.
ரொம்ப விளக்கமா தெளிவா சொன்னீங்க. எண்டோஸ்கோபி வந்து நோய் கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவுது, சிகிச்சைகளுக்கும் இது உபயோகப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இறைப்பை, மலக்குடல், அப்புறம் வாயில தொண்டையில உள்ளது, உணவுக்குழாய் எல்லாமே சொன்னீங்க சார். இப்ப லேப்ராஸ்கோபி, அதுவும் ஒரு சின்ன துளை மூலமா பண்ணக்கூடிய லேப்ராஸ்கோபி, அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
இப்ப லேப்ராஸ்கோபின்னு பார்த்தோம்னா, சோ இது வரைக்கும் நான் சொன்னது எண்டோஸ்கோபி. லேப்ராஸ்கோபிங்கிறது லேப்ரோ அப்படிங்கிறது வயிறு, அதாவது கீழே வயிற்றுல டைரக்டா ஒரு சின்ன ஒரு பங்க்சர் பண்ணி கேமரா டைரக்டா உள்ள கொண்டு போயிட்டோம்னா வயிற்றுக்குள்ள இருக்க எல்லா உறுப்புகளும் அந்த கேமரா வழியை நம்ம பார்க்க முடியும். 90 வருடத்துக்கு முன்பு வயிற்றுல எல்லா ஆப்ரேஷனுமே வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஒரு ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்ல பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாமே வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஏன்னா அப்ப வந்து லேப்ரோஸ்கோபி வரவே இல்லை. 990 அப்புறம் தான் வந்து உலகத்திலே வந்து லேப்ரோஸ்கோபி அறிமுகமாச்சு. என்னன்னா இப்போ வந்து ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, சோ லேப்ரோஸ்கோபியில பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், ஓப்பன் சர்ஜரியில வந்து வயிற்றை கிழிச்சு மசில் எல்லாம் கட் பண்ணி ஸோ உள்ளே போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் கூட வயிறு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு 5 நாள் 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 2-3 வாரம் ரெஸ்டில் இருப்பாங்க. ப்ளஸ் ஒன்ஸ் வயிற்றில் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணாலே தழும்பு, அந்த தழும்பு வழியாக மசில்லாம் வீக் ஆயிரும். வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த மசில் பழைய ஸ்ட்ரென்த் இருக்காது, சப்போர்ட் இருக்காது. டெஃபினட் என்ன ஆகும்னா அந்த தழும்பு வழியாகவே வந்து குடல்லாம் வெளியே வந்துடும். இதுதான் குடல் இறக்கம் சொல்கிறது. இப்போ ஓப்பன் சர்ஜரியில் வந்து ரத்த சேதமும் அதிகம், ஸோ தழும்பு இருக்குது, ஹெர்னியா ஃபியூச்சரில் வரும். அதே மாதிரி தழும்புல என்ன ஆகும்னா சில பேருக்கு உள்ள ஜவ்வு ஒட்டிடும். இப்போ பல பேரை பார்த்துருக்கோம், அதாவது 15 வருஷம் முன்னாடி நான் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், இப்போ 2 மாதம் வயிறு வலிக்குது, டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பழைய தழும்புல வந்து ஃபுல்லாக ஜவ்வு ஒட்டி குடலை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷில் அடேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி பல விதமான ட்ரபிள்ஸ் வந்து ஓப்பன் சர்ஜரியில் இருக்கு. லேப்ரோஸ்கோபி சர்ஜரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசில் கட்டிங்கே கிடையாது, எந்த கட்டிங்கே கிடையாது, சின்ன பங்க்சர் பண்ணி கேமரா உள்ளே போகுது, இன்னொரு 2 சின்ன பங்க்சரில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே போகுது. கேமரா மூலமா வயிற்று உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா நம்ம ஆபரேஷன் பண்றோம். காமனா பண்ணக்கூடிய ஆபரேஷன் பார்த்தோம்னா அப்பண்டிக்ஸ், அதாவது ஒட்டுக்குடல், ரொம்ப ரொம்ப காமனா பண்றோம். பண்ணிட்டு 2 மணி நேரத்துல பேசணும் நடக்கலாம், 3 மணி நேரத்துல குடிக்க ஆரம்பிச்சிடலாம், அடுத்த நாள் வீட்டுக்கு போய்க்கலாம், அடுத்த நாள் வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பித்தப்பை, கால் பேடர் சர்ஜரி ரொம்ப பேர் காமனா இருக்கு, பித்தப்பையில கல். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிலாம் வந்து லேப்ரோஸ்கோப்ல ரொம்ப அழகா பண்ண முடியும். ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா பித்தப்பையில கல் இருக்கும், நான் அதுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா பித்தப்பையில இருக்க கல் வந்து எப்பவும் சைலண்டா இருக்காது, எப்போ வேணா அந்த கல் வந்து பித்தப்பையில இருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா பித்தம் போற பாதையில அந்த கல் மாட்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பித்தம் போற பாதையில கல் மாட்டுச்சுன்னா பித்தநீர் கீழே இறங்காது, ஜாண்டிஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் எல்லாம் இருக்கு. பித்தப்பை கற்களுக்கு வந்து ரொம்ப அழகா லேப்ரோஸ்கோப்ல பேஷன் பண்ணிக்க முடியும், அதனால எந்த ட்ரபுளும் கிடையாது. நெக்ஸ்ட் மோஸ்ட் காமனஸ்ட் ஆபரேஷன் நம்ம எடுத்தோம்னா ஹெர்னியா, வயிற்றுல ஓப்பன் சர்ஜரி பண்றோம் அப்படின்னா அந்த தழும்பு வழியை குடல் வெளியே வரலாம். ரொம்ப காமனா பார்க்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ்ல சிசேரியன் செக்ஷன், அதாவது குழந்தை டெலிவரி சிசேரியன் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி லேடிஸ் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க. நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தழும்புல மசில் வீக் ஆகி தொப்புளு கீழே ஒரு பெரிய பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகும். பீப்புள் வருவாங்க, தொப்புளு கீழே பெரிய ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க, பல்ஜு மாதிரி இருக்குங்க, எங்க இது என்னன்னு தெரியலங்க அப்படிம்பாங்க. காமனஸ்ட் அது பாத்தீங்கன்னா குடல் வெளியே வந்திருக்கும், நம்ம சொந்த ஹெர்னியா. இதே வந்து எந்த ஆபரேஷனுமே இல்லாமலேயே கூட வந்து குடல் இறங்கும். எப்படி எங்கே வரும், நம்ம வயிற்றுல பாத்தீங்கன்னா தொப்புள், தொப்புள் வந்து ரொம்ப வீக்கான பகுதி, அங்க பெருசா மசில்ஸ் இருக்காது. அதே மாதிரி வயிறு தொடை இந்த ரெண்டு சேர்ற இடம் பாத்தீங்கன்னா இங்குவைனல், இங்கிலீஷ் வந்து இங்குவைனல் ரீஜன் சொல்றது. வயிறு தொடை சேரக்கூடிய பகுதியில ஜென்ஸ் ரொம்ப காமனா சொல்லுவாங்க, அங்க விதை பக்கத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க, குடல் இறங்கி இருக்குங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான அறுவை சிகிச்சை இல்லாம வயிறு தொடை ஜங்ஷன்ல வரக்கூடிய குடல் இறக்கம். இது மக்களுக்கு எப்படி வெளியே தெரியும், பல்ஜு மாதிரி தொப்புள்ள ஃபார்ம் ஆயிருக்கு, படுத்தா அந்த தொப்புள்ள பல்ஜு வந்து காணா போயிருது. ஏன் காணா போகுது, வெளியே வந்த குடல் வந்து படுத்தா உள்ள போயிரும், உள்ள போயிருச்சுன்னா அந்த பல்ஜு அந்த வீக்கம் வந்து காணா போயிரும். இது எந்திரிச்சு நின்னாங்க இல்ல கொஞ்சம் இருமுறாங்க முக்குறாங்க குனிஞ்சாங்க அப்படின்னா அந்த தொப்புள் ஓட்ட வழியா உள்ள இருக்க குடல் வெளியே வந்துடும். ரொம்ப ப்ராமினென்ட்டா ஒரு வீக்கமா தெரியும் அந்த தொப்புள், தொப்புள் ப்ராமினென்டா தெரியும், படுத்தா உள்ள போயிரும். சில நேரத்தில் என்ன ஆகுனா ரொம்ப முக்கிய மோஷன் போறப்போ சில குடல் எக்ஸ்ட்ரா வெளியே வந்துடும், ஆனா உள்ள போகாது, குடல் மாட்டிக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டட் அம்பிலிகல் ஹெர்னியா, அதாவது குடல் வெளியே வந்தது உள்ள போகும், ஆனா ஒரு பர்டிகுலர் டைத்துல வெளியே வந்தது உள்ள போகாது, மாட்டிடும். அப்போ வந்து என்னன்னா பேஷண்ட் ரொம்ப சிவியரா வலி வரும். எப்பவுமே வந்துங்க தொப்புல ஒரு பல்ஜு வந்தாலோ, வயிறு தொட ஜங்ஷன்ல ஒரு பல்ஜு வந்தாலோ, இல்ல லேடிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு தழும்பு ஓபன் ஆபரேஷன் தழும்பு இருந்து தொப்புளுக்கு கீழே ஒரு பல்ஜு ஃபார்ம் ஆனாலோ இது வந்து கண்டிப்பா குடல் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். இது வந்து நம்ம டாக்டர்ஸ் அணுகி இது கண்டிப்பாக ஹெர்னியா தானா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கேன் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி டெஃபரண்டாக வந்து இது ஹெர்னியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், மற்ற எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஹெர்னியாக்களுமே வந்து முந்தையெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி, 1995 முன்னாடிலாம் வந்து ஹெர்னியான்னு வந்தாலே ஓப்பன் சர்ஜரி தான். பட் என்னென்ன ரொம்ப கஷ்டம், நானே பார்த்துருக்குறேன், பேஷண்ட் சர்ஜரி பண்ணிக்குவாங்க, ரெண்டு பக்கம் டியூப் தொங்கிட்டு இருக்கும், ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். அது மாதிரி லேடிஸ் தான் ரொம்ப ரொம்ப காமன் இந்த ஹெர்னியாஸ் வந்து. ஒரு லேடி வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருந்துட்டு வீட்டில் 3 வாரம் எந்த வேலையும் பண்ண முடியாமல் ரெஸ்ட்டில் இருக்கணும்னா அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் வேறு யார் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி பல சிக்கல்கள்னாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி தள்ளி போடுவாங்க. சர்ஜரி தள்ளி போகிறப்ப என்ன ஆகுன்னா சின்னதாக ஆரம்பித்த ஹெர்னியா நாளடைவில் பெருசாகி 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 காம்ப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் சர்ஜரி பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. குடல் இறங்கினாலே வந்து பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. காலையில் வந்தால் டெஸ்ட்னு பண்ணிட்டு மத்தியானம் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிட்டு அடுத்தலாம் நம்ம வீட்டுக்கே அனுப்ப முடியும். அந்த பேஷண்ட்ஸை வீட்டுக்கு அனுப்பிச்சாலுமே அவங்க வீட்டில் போய் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்க முடியும். இதுக்காக எந்த ஹெல்ப்புக்கும் யாரையும் நம்ம வச்சுக்க வேண்டியதில்லை. ஸோ எந்த விதமான ஒர்க்கும் அஃபெக்ட் ஆகாமல் லேப்ரோஸ்கோப்பி மூலமாக இந்த ஹெர்னியாவை நம்ம சரி பண்ண முடியும். இது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒட்டுக்குடல் பித்தப்பை ஹெர்னியா இது வந்து. அதே மாதிரி எந்த விதமான குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர், இறைப்பை கேன்சர் ஆகட்டும், பெருங்குடல் கேன்சர் ஆகட்டும், எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு தொந்தரவு வந்து பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேன்சரையும் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணாமலேயே லேப்ரோஸ்கோப் மூலமாகவே வந்து குணப்படுத்த முடியும். இது எல்லாமே வந்து நம்ம லேப்ரோஸ்கோப் மூலம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்.
விளக்கமாக சொல்லிட்டீங்க டாக்டர், அதாவது எந்தெந்த நோய்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி பயன் ஆகுது அப்படின்ட்டு இதனோட சக்ஸஸ் ரேட் சொல்லுங்களேன், எண்டோஸ்கோப்பி ஆகட்டும் லேப்ரோஸ்கோப்பி ஆகட்டும் சக்ஸஸ் ரேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் ஏதாவது நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறீங்களா?
எண்டோஸ்கோப்பி ஆகட்டும் லேப்ரோஸ்கோப்பி ஆகட்டும் சக்ஸஸ்ங்கிறது அனுபவத்தை பொறுத்தா இருக்கு. இது வந்து இந்த துறையில் எந்த துறையாகட்டும் சரி, எந்த ஒரு நபர் வந்து ஒரே துறையில் பல வருடங்கள் வந்து அனுபவம் இருக்கோ அவங்களால கண்டிப்பாக இந்த சிகிச்சை வந்து இந்த துறை மூலமாக அழகாக பண்ண முடியும். ஸோ சக்ஸஸ்ங்கிறது டெக்னிக்கை வச்சு இல்லை, அந்த டெக்னிக்கை எந்த நம்பர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மூலமாக தான் அந்த சக்ஸஸ் இருக்குது. ஸோ எண்டோஸ்கோப்பி ஆகட்டும் லேப்ரோஸ்கோப்பி ஆகட்டும் சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணலாம், அதே மாதிரி நீங்க மேடம் நீங்க கேட்டீங்க ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எண்டோஸ்கோபியில் இருக்கான்னு கேட்டீங்க. என்னென்னு பார்த்தோம்னாங்க, நம்ம முதல் சொன்ன மாதிரி நம்ம மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா தொந்தரவு வந்தால் நான் எண்டோஸ்கோப் பண்ணுன்னு சொன்னோம். அதாவது உணவுக்குழாய் இறப்பி சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து தொந்தரவு இருந்தால் கண்டிப்பாக உதாசீனப்படுத்தாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம எண்டோஸ்கோப் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். பட் இதே மேலை நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருமே சில டெஸ்ட் பண்ணிக்கணும். பிளட் டெஸ்ட் பண்ணி சுகர் இருக்கா, பிபி செக் பண்ணிக்கணும், இசிஜி எடுத்துக்கணும், ஹார்ட்டுக்கு ஒரு எக்கோ பண்ணணும், அதே மாதிரி உணவுக்குள்ள இறப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு எண்டோஸ்கோபி பண்ணணும். இதெல்லாம் வந்து மேல் நாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அட்வான்டேஜ், அதாவது இறப்பையில ஒரு கேன்சர் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இறப்பை வந்து ஒரு பெரிய பவுச் ரொம்ப பெருசா இருக்கும், அதுல ஒரு கேன்சர் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சின்ன கட்டி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் வளர்ந்தாதான் அந்த கட்டி மூலமா அந்த நபருக்கு வந்து வலியாவோ இல்ல வாந்தியாவோ வெளிப்படும். அது வரைக்கும் அந்த நபருக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, சைலண்டா உள்ள வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இதே வந்து 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம எண்டோஸ்கோபிக்கு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எத்தனையோ நபர்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் சின்ன புண்ணு இருக்கலாம், சின்ன கட்டி இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதை நம்ம சதர் டெஸ்ட் எடுத்து இது கேன்சர் தான் கண்டுபிடிச்சோம்னா அது எண்டோஸ்கோபி மூலமாகவே அந்த சின்ன புண்ணை எடுத்துட முடியும், 100% க்யூர் பண்ண முடியும். இது வந்து மேலே நடக்கல தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜப்பான் கொரியாவில் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 5 பேர் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் எண்டோஸ்கோபி 45 வயசு மேலே ஆனவங்க எண்டோஸ்கோபி பண்ணி அதுல வியாதி கண்டுபிடிச்சு அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு நாளைக்கு 5 பேர் வந்து அந்த எண்டோஸ்கோபில கியூர் பண்றாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு பேஷண்ட் கூட நம்ம இந்தியாவில் நம்ம பாக்குறதே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2014 பிப்ரவரியில நம்ம கலெக்டரை வச்சு வடவள்ளி ஸ்கூல்ல வந்து ஒரு 45 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே எண்டோஸ்கோப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ எண்டோஸ்கோபி ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அன்னைக்கு ஒரு 150 பேர் பண்ணோம். அதே மாதிரி தொடர்ச்சியா 2 வாரம் 3 வாரம் ஒரு தடவை கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல எண்டோஸ்கோபி ஸ்கிரீனிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 2800 பேருக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறோம் எண்டோஸ்கோபி. இவங்க யாருமே பேஷண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே நார்மல் பீப்புள், 45 வயசு மேலே இருக்கிறவங்க அவ்வளோதான். இந்த 2800 பேரில் 4 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் கண்டுபிடிச்சோம், அவங்களுக்கு தெரியாது, அவங்க டோட்டலி நார்மல். பட் உணவுக்குழாயில் ஒருத்தர், இறைப்பையில் 2 பேர், சிறுகுடலில் ஒருத்தர், 4 பேர் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவு தான் சின்ன கட்டி, வேறு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு தொந்தரவே இல்லை. 4 பேர் கண்டுபிடிச்சு 4 பேர் என்ன பண்ணால் டோட்டலாக கியூர் பண்ணியிருக்கிறோம் சர்ஜரி பண்ணி. அதே மாதிரி 2800 பேரில் 15 பேர் பார்த்தீங்கன்னா கேன்சருடைய முதல் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ விட்டுருந்தோம்னா அந்த 15 பேர் என்ன இருப்பாங்கன்னா இன்னொரு 1 இயரில் அது கேன்சராக மாறியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் எண்டோஸ்கோபி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறோம். இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மக்கள் மத்தியில் இந்த அவேர்னஸ் அதிகமாகும், எண்டோஸ்கோபி கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும், எப்படி பிளட் டெஸ்ட் பண்ணுறோமோ சுகர் இருக்கான்னு பார்க்குறோமோ அதே மாதிரி எண்டோஸ்கோபி எல்லாரும் பண்ணிக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் வரும். அதே மாதிரி எண்டோஸ்கோபி வந்து ரொம்ப கடினமான டெஸ்ட் இல்லை, சில பேர் வந்து தொந்தரவு வந்துடும் ஆனால் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, ஏன்னா பயம், எண்டோஸ்கோபி டாக்டர் சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு பயம், பயந்துட்டு 2 மாசம் 3 மாசம் தள்ளி போட்டு வேற வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. எண்டோஸ்கோபி பொறுத்த வரைக்கும் கஷ்டமான டெஸ்ட்டே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான், 1 நிமிஷம் கூட ஆகாது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இது கண்டிப்பாக தெரியப்படுத்தும். எப்படின்னா இந்த எண்டோஸ்கோபி கேம்பே மக்கள் மத்தியில் காமன் பிளேஸ் தான் பண்ணுறோம், பல பேர் நேரடியாக பார்க்குறாங்க, எண்டோஸ்கோபி நேரடியாக கண்ணால் பார்க்குறாங்க, ஓ அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதா, இப்போ நானும் பண்ணிக்கிறேன்னு முன்னாடி வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் கிரியேட் ஆகிறது தான் இந்த எண்டோஸ்கோபி ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
அது நீங்கள் சொல்லிட்டீங்க, எண்டோஸ்கோப்பிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர் கிடையாது, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான், வாயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் மக்கள் மனதில் எண்டோஸ்கோப்பின்னா ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. இதை போக்குறதுக்கு வேற என்னென்ன பண்ணலாங்க சார்? ஏன்னா மேலை நாடுகள் மாதிரி இங்கே இல்லை, இவங்க என்னவோ ஒரு கடினமான ஒரு ப்ரொசீஜர்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்?
மெயினாக வந்து இந்த உங்கள் மாதிரி டெஃபண்டாக வந்து ரேடியோ, தொலைக்காட்சிகள், இல்லாட்டி இந்த பேப்பர்ஸ், இவங்க மூலமாக வந்து மாதம் மக்களுக்கு ரீச் ஆகும் டெஃபினட்டாக வந்து. நம்ம என்ன தான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம்னா அந்த ஸ்கூலை சுற்றியில் ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு இந்த மெசேஜ் போகும், கண்டிப்பாக எண்டோஸ்கோபிக் பண்ணுறாங்க, இது ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எல்லா மக்களுக்கும் எப்படி ரீச் ஆகும்? கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது. டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான வானொலி ப்ரோக்ராமு, தொலைக்காட்சி ப்ரோக்ராம் மூலம் தான் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும். ரீச் ஆகணும்னு என்னென்னா, கண்டிப்பாக எண்டோஸ்கோபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டுங்கிறது நேரில் வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம், உடனே வந்து அவங்க பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம பண்ணுறப்போ ஒரு பேஷண்ட் பண்ணுறப்போ பக்கத்தில் வந்து பார்த்தாலே போதும், இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாசம் ஒரு ஸ்ப்ரெட் ஆகணும்னா கண்டிப்பாக மீடியா மூலமாக தான் மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆகும்.
பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில் என்ன கருத்து நிலவுதுன்னா, தவறாக எடுத்துக்க கூடாது, ஒரு ஃப்ரீ கேம்ப் அப்படின்னா வந்து கேம்ப் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து டயக்னாஸ் பண்ணுறீங்க, பாருங்கள் உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள செலவுகள், அதை நினைக்கும் போதுதான் இதை அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த மாதிரி ஒருவேளை ஒரு பெரிய ஒரு வியாதியை வந்து நீங்கள் டயக்னோஸ் பண்ணீங்கன்னா அவங்கள எங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தொந்தரவு வந்து அவங்களுடைய ஃபினான்சியல் லெவல் தகுந்த மாதிரி சில பேர் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போகிறாங்க, சில பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. அவங்க தகுந்த மாதிரி அறிகுறிகள் வந்ததுக்கு அப்புறம் அது டெஸ்ட் பண்ணிக்கிறதே சில பேர் வந்து மருத்துவமனைக்கு பண்ணுறாங்க, அது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எண்டோஸ்கோப் டெஸ்ட்டே பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கேம்ப்ல வந்து எண்டோஸ்கோப் பண்ணுறோம், ஒரு வியாதி கண்டுபிடிக்கிறோம்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் தகுந்த மாதிரி இந்த செலவு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ண முடியுமா இல்லை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் தான் பண்ண முடியும், அவங்க வேறு வழி இல்லை ஃபினான்ஷியல் அளவில் தான் அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியும், அந்தளவு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் என்னென்னா பேஷண்ட்ஸ் வந்து பிகினிங் ஸ்டேஜில் போகிறாங்க அவ்வளோதான். இப்போ லேட்டாக ஒரு பேஷண்ட் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கேம்ப் கண்டக்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஒரு வியாதி ஆரம்ப செயலே கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பேஷண்ட்டை கண்டிப்பாக வந்து செலவு பண்ணி தான் பண்ண அவசியம் இல்லை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கன்னா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம அதுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். மேடம்
சமீபத்திய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது மருத்துவ முகாம்கள் நடக்கும் போது டாக்டர்ஸ்க்கு வந்து பிரஷர், ஒரு 50 பேருக்கு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 500 பேருக்கு பண்ணும் போது அந்த மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கிளீனா இருக்குது அதை பத்தி சொல்லுங்க.
இது வந்து ஜென்ரல் கேம்ப் மாதிரி கிடையாது. ஜென்ரல் கேம்ப்னா வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்க தொந்தரவு சொல்லுவாங்க, நம்ம வந்து அவங்க தொந்தரவு கேட்போம், மெடிசன் கொடுப்போம். இது வந்து ஜென்ரல் கேம்ப். எண்டோஸ்கோபி ஸ்கிரீனிங் கேம்ப்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எண்டோஸ்கோபி கருவியை வச்சு 10 பேர் தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ப்ரொசீஜர் பண்றதுக்கு 1 நிமிஷம், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் 5 நிமிஷம் வந்து அந்த எண்டோஸ்கோபி கருவியை வந்து ப்ராப்பர் ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும். ஸோ 1 நிமிஷம் ப்ரொசீஜர், 5 நிமிஷம் ஸ்டெர்லைசேஷன், அப்படின்னா ஒரு நபர் பண்றதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா கண்டிப்பாக 10 பேர் மேலே பண்ண முடியாது. இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக அதுக்கு மாதிரி கேம்ப் கண்டக்ட் பண்ணுறப்போ நம்ம 2 எண்டோஸ்கோபி கருவிகள் கொண்டு போயிடுவோம், கொண்டு போயிட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு 20 பேர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அந்த கேம்ப் நடத்துகிற இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுற பீப்புள் வந்து இல்லைங்க நமக்கு வந்து எப்படி 300 பேர் வருவாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 எண்டோஸ்கோபி கருவியை அரேஞ்ச் பண்ணி அங்கே கொண்டு போயிடுவோம், தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். பட் எப்படி பண்ணாலுமே மார்னிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எண்டோஸ்கோபி. ஏன்னா எண்டோஸ்கோபிங்கிறது என்னென்னா கண்டிப்பாக பேஷண்ட் சாப்பிடாமல் வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணவுக்கு எக்ஸாமின் பண்ணணும்னா கண்டிப்பாக காஃபி டீ பால் உணவு எதுவுமே சாப்பிடாமல் வெறும் வயத்தில் வரணும். நம்ம காலையில் 7 மணிக்கு அந்த கேம்ப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5-2 மணிக்குள்ளே வந்து பண்ணுறோம்னா 4 கருவி வச்சு ஒரு 300 பேர் கண்டிப்பாக பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற கேம்ப் மக்கள்கிட்ட சொல்லிடுவோம் இதுக்கு மேலே பண்ண முடியாது, தகுந்த மாதிரி நீங்கள் மக்களை ஸ்ப்ரெட் பண்ணி முன்னாடி அறிவிச்சு ப்ராப்பரா கூப்பன் போட்டு அந்த பர்டிகுலர் நபர்கள் மட்டும் கேம்ப் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எண்டோஸ்கோபி மூலமா குழந்தைகளுக்கு நோய் கண்டறியலாமா? குழந்தைகள் எவ்வளவு தூரம் ஒத்துழைக்கிறாங்க அதை சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் எயில்மெண்ட் உள்ளவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க எல்லாருக்குமே இதை பண்ணிக்கலாமா?
அதாவது குழந்தைகள் பார்த்தோம்னா 8 வயசுக்கு மேல குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய எண்டோஸ்கோப்பியே போதும், அது பாத்தீங்கன்னா ஒரு 7 மில்லிமீட்டர் தான் டயாமீட்டர் இருக்கும். ஸோ 7 மில்லிமீட்டர் டயாமீட்டர் உள்ள ஒரு எண்டோஸ்கோப்பியை ரெகுலராக பண்ணுவோம், ஒரு 8 வயசு மேலே குழந்தைங்க நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களாம் பண்ணணும்னா பீடியாட்ரிக் எண்டோஸ்கோப்பி தனியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மெல்லுசாக 4 மில்லிமீட்டர் தான் இருக்குது எண்டோஸ்கோப்பி. அது வந்து நம்ம குழந்தைங்க இன்னும் 1-2 வயசு குழந்தைங்களும் நம்ம பண்ண முடியும். பட் என்னென்னா குழந்தைகள் ரொம்ப 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை நம்ம எண்டோஸ்கோப் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க மயக்கம் வந்து கொடுத்தா பண்ணணும், ஏன்னா கண்டிப்பாக குழந்தைகள் கோஆப்ரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் வயசாயிருச்சு, 8-10 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம எண்டோஸ்கோப் ஃப்ரீயாக பண்ண முடியும். இதே மாதிரி நான் நீங்கள் நல்ல க்வெஸ்சன் கேட்டிங்க, என்னென்னா 7 மாதம் குழந்தை பித்தப்பையில் கல் இருந்து, நான் முதவே சொன்ன மாதிரி ஒரு கல் வெளியே ஸ்லிப் ஆகி பித்தம் போகிற பாதையில் மாட்டி அந்த குழந்தை காமலை. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க 7 மாதம் குழந்தை, டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பித்தம் போகிற பாதையில் ஒரு கல் இருக்குது, அடைச்சிட்ருக்கு, பித்தப்பையிலையும் கல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ERCPங்கிற அந்த ஸ்பெஷல் எண்டோஸ்கோபி அந்த 7 மாதம் குழந்தைக்கு பண்ணி பித்தம் போகிற பாதையில் அடைப்பட்ட கல்லை எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த குழந்தைக்கு லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ என்னென்னா குழந்தை ஏஜுங்கிறது ஒரு தடை கிடையாது, பட் ஏஜ் ஏன் தடைன்னா கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு. ஸோ ஒத்துழைப்பு தர முடியாத குழந்தைன்னா நம்ம அனஸ்தீசியா கொடுத்து எண்டோஸ்கோப் பண்ணணும். ஒத்துழைப்பு தரக்கூடியதுன்னா மினிமம் ஒரு 7-8 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம எண்டோஸ்கோப் கண்டிப்பாக பண்ண முடியும்.
இப்போ நம்ம அது ஒரு சமூக பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உடல் பருமன், சின்ன குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் உடல் பருமன் வந்து ரொம்ப இருந்துட்டு இருக்குது. செடன்ட்ரி லைஃப் மூலமாக வந்ததுதான் இது. சரி, இந்த ஒபிசிட்டிக்கு வந்து லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை முறையில் ஏதாவது தீர்வுகள் இருக்குதுங்களா?
அது உடல் பருமன் ஒபிசிட்டி இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம காமன சொசைட்டியில் மக்கள் மத்தியில் பார்க்குறோம். ஒன்று அவங்களுடைய வாழ்க்கை முறை, இன்னொன்று உணவு பழக்க வழக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெனடிக்காகவே வந்து சில பேருக்கு வந்து அந்த டெண்டன்சி இருக்கும். நம்ம ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் தான் ஒபிசிட்டி நம்ம சொல்ல முடியாது, ஜெனடிக்காகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒபிசிட்டின்னா ஒன்றும் வெயிட்டு மட்டும் வச்சு சொல்கிறது இல்லை, ஒரு வெயிட் அவங்களுடைய வெயிட்டு ஹைட்டு ரெண்டும் கால்குலேட் பண்ணி பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா அது 25க்கு கீழே இருந்தால் நார்மல், 25 30 இருந்ததுன்னா ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். இதே 30 மேல இருந்ததுன்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் வெயிட் அதிகமான நமக்கு என்ன ஆகும், நம்ம பாடி நம்ம ஏன் அதை வந்து நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா சிஸ்டமும் வந்து வெயிட்னால பாதிக்கு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் எடுத்துக்கோங்க, லங்ஸு, அதே மாதிரி சுகர், டயபெட்டிஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும் வெயிட் அதிகமாக இருந்தால். அதே மாதிரி மூட்டு வலி, ஜாயின் பெயின், பேக் பெயின், லேடிஸ்க்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ப்ராப்பர் பீரியட்ஸ் இருக்காது, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக லாட் ஆஃப் டிப்ரெஷன், ஃபியர், ஆன்சைட்டி, சொசைட்டியில் ப்ராப்பராக மிங்கிள் பண்ண முடியாது, இந்த மாதிரி லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் சைக்கலாஜிக்கலாக எல்லாமே ஒபிசிட்டிலாம் வருது. இது வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ஏஜில் நம்ம வந்து அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு 10-15 வருஷம் பின்னாடி ஒரு வியாதி வர்றது முன்னாடியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50 வயசு 55 வயசு மேலே ஒரு ஹார்ட் வருது, ஒரு பிபி வருது, சுகர் வருதுன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் 30-35 வயசுல அவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே வந்துடும், எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். நம்ம ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா பேஷன்ஸ் பார்த்துருக்குறோம், 120 கிலோ, 140 கிலோ, 170 கிலோலாம் பேஷன்ஸ் பார்த்துருக்குறோம். வயசு 22-25, அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பக்கம் நடக்கக்கூட முடியாது, சொசைட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சுகர் வந்திருக்கும், ஜாயின்ட் பெயின் வந்திருக்கும். அவங்க அந்த ஸ்டேஜில் கூட எதுவும் பண்ணால் விட்டாங்கன்னா இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து அவங்க லைஃபே ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முந்திலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மந்தியில் லைபோசக்ஷன் ஒரு ட்ரீட்மெண்ட், நம்ம வந்து ஃபேட் மட்டும் எடுத்தால் போதாதா அப்படிம்பாங்க. பட் அது மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அது டெம்பரரி. எங்கனாச்சும் ஃபேட் எக்ஸ்ட்ராவாக கொழுப்பு டெபாசிட்டாக இருக்குன்னா அதை மட்டும் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது வந்து க்யூர் பண்ணாது, டெஃபரெண்டாக வந்து திருப்பி வந்துடும். பட் ஏன்னா இதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, சி ஒபிசிட்டி அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் 35-40 மேலே இருக்குது அப்படின்னாலே டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுக்கணும், லாட் ஆஃப் பிளட் டெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் ஏன் பிளட் டெஸ்ட் பண்ணால், சில வியாதிகள் வந்து பிளட் டெஸ்ட்டில் தெரியும், அந்த வியாதி இருந்தால் அதனாலே வந்து வெயிட் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கா இல்லை அதெல்லாம் செக் பண்ணணும். அப்புறம் ஸ்கேன் வயிற்றுக்கு எடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏதாச்சும் ஒரு உறுப்புகளில் ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த கட்டி வந்து ஹார்மோன் ப்ரொடியூசிங் கட்டியாக இருக்கும், அதனால வெயிட் அதிகமாகும், அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு எஸ் கண்டிப்பாக எந்த ட்ரபுளும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, ஒபிசிட்டி தான், வெயிட் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்டு லங்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஏற்கனவே பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே எந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னா, இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் வந்து டெஃபண்டாக இதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம காமனாக சொன்னால் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி சொல்லுவோம், அதாவது இறைப்பை. உணவுக்குள்ள அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உறுப்பு வந்து ஸ்டமக், இறைப்பை. அந்த இறைப்பையில் ஃபண்டஸ்னு ஒரு பகுதி இருக்கு, அது வந்து ஹார்மோன் ப்ரொடியூசிங் பகுதி. அந்த ஹார்மோன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இந்த பசிங்கிற ஹங்கர் ஃபீலிங்கு ப்ளஸ் அந்த வெயிட் அதிகமாகிறது எல்லாமே அந்த பகுதி தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், லேப்ரோஸ்கோப்பியில் அந்த ஃபண்டஸ் பாடியில் ஒரு 80% ஆஃப் அந்த இறைப்பையை நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பியில் ஸ்டேப்லன் கருவி வச்சு எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-6 மாதத்துக்குள்ளே வந்து சிக்னிஃபிகண்ட் வெயிட் கண்டிப்பாக கம்மியாக. ஒரு நபர் ஃபார் எக்ஸாம்பிள் 70 கேஜி இருக்கணும், அவர் வந்து 120 கிலோ இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், 50 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்காரு. அந்த 50 கிலோல மினிமம் 70-80% வெயிட் கம்மியாயிரும். அப்படின்னா 50 கிலோ அதிகமா இருக்காருன்னா ஒரு 40 கிலோ கண்டிப்பா 6 மாசத்துல கம்மியாயிருவாரு. ஸோ ஒபிசிட்டி சர்ஜரி வந்து பீப்புளோட லைஃபே டோட்டலா மாறி இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொசைட்டில லைஃப் கண்டக்ட் பண்ணவங்க இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வந்து லைஃபே டோட்டலா மாறி, அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாறி, சுகர் டோட்டலா கியூர் ஆயிருது, பிபி டோட்டலா கியூர் ஆயிருது, ஜாயின்ட் பெயின் டோட்டலா கியூர் ஆயிருது, எல்லாமே ஆயிருது. ஸோ முந்தி மாதிரிங்க அது ஒரு 15 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து ஒபிசிட்டிக்கு எந்த சொல்யூஷன் கிடையாது. அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, டயட்டு எக்ஸசைஸ் முடியாது, இட் இஸ் நாட் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்ததுக்கு அப்புறம் வந்து இட்ஸ் கிவிங் நியூ லைஃப், நியூ லைஃப்னு சொல்லலாம் ஒபிசிட்டி பீப்புளுக்கு வந்து. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணி தான் நம்ம எல்சி கிளினிக்ஸ் வந்து லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க.
டாக்டர் இப்போ நல்ல விளக்கமாக சொன்னீங்க, இப்போ நிறைவாக ஒரு ரீகேப் மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
ஸோ இறைப்பை சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவு இருந்தாலுமே வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தாமல், ஒரு அறிகுறின்னு வந்துருச்சுன்னா உதாசீனப்படுத்தாமல், பிளைண்டாக மாத்திரை சாப்பிடாம டாக்டரை அணுகி அதுக்குரிய ஒரு பரிசோதனை, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேனு, எண்டோஸ்கோபி இதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அது மெடிசனாகவே க்யூர் ஆகக்கூடியதுன்னா மெடிசனே க்யூர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணக்கூடிய வியாதியாக இருந்தால் அது ப்ராப்பர் ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணிட்டோம்னா க்யூரும் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு, எண்டோஸ்கோபி ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துருக்கு, அதே மாதிரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த இது ரெண்டையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம்னா குடல் சம்மந்தப்பட்ட நம்ம ப்ராப்ளத்தை நம்ம கண்டிப்பாக நல்லாவே க்யூர் பண்ண முடியும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம எல்சி கிளினிக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சண்முகா தியேட்டர் பின்புறம், RS புரம், பூ மார்க்கெட் பஸ் ஸ்டாப். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் 0422-422-1211, 04-22-422-1211, இது வந்து லேண்ட்லைன் நம்பர். மொபைல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9789622334, 97-89-6-22-33-4. தேங்க்யூ.
உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம மூதாதையர்கள் விட்டு சென்ற தாரக மந்திரம் இன்னைக்கு வரைக்கும் வருமுன் காப்போம், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நீங்க எண்டோஸ்கோபி மூலமா அதை வந்து நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம். வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் கோவை ஆர்எஸ்புரம் எல்சி கிளினிக்ஸின் தலைவர் டாக்டர் பி எஸ் ராஜன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா. நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண் 2431055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே, நமது சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.